கம்பனை அகம் சேர்க்கும் உயர் வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உயர் வள்ளுவம் தொடர் வகுப்பு பாகம் 23.
குரல் 85. வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். உரை: விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். முன்னே விருந்தினரை மிசைவித்து பின் மிக்கதனை தான் மிசைவானது விளைபுலத்திற்கு. வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ, வித்திடுதலும் வேண்டுமோ? வேண்டா.
என்ன சொல்கிறார் என்றால், ஒரு கேள்வி கேட்கிறார் இந்த குரல்ல. திருவள்ளுவர் சில கேள்வி கேட்கிறார் என்றால் அந்த கேள்வி விடை, அதை புரிந்து கொள்ளுங்கள். சில நாங்களே அப்படி இருக்கிறோம் அல்லவா, சில கேள்வி கேட்கிறோம் என்றால் அது கேள்வி அல்ல, விடை. படிக்காம இப்படி இருக்கிறியே, பாஸ் பண்ணிடுவியா? அப்பா கேட்கிறார், இது கேள்வியா விடையா? நான் சொல்றது படிக்காம இப்படியே இருக்கிறியப்பா, பாஸ் பண்ணிட முடியுமா என்று கேட்டால் அப்பாவுக்கு ஒரு டவுட், பாஸ் பண்ணிடுவியா? பாஸ் அப்படி அல்ல, பாஸ் பண்ண மாட்டாய் என்பதை கேள்வியாக கேட்பது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்படியே ஊதாரித்தனமா செலவு பண்ணியே உருப்பட்டுருவியா என்று அவர் தெரியாம கேட்கல, உருப்பட மாட்டாய் என்பதை சொல்லுகிறார். அதை நல்லா புரிந்து கொள்ளவர். சில வினாக்கள் விடைகளாகவும் இருக்கும். இங்கே திருவள்ளுவர் ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி என்றால், நிலம் என்று வந்துவிட்டால் அதிலே நாங்கள் விதை விதைத்தால்தான் பயிர் விளையும். விவசாயம் என்று வருகிற பொழுது விதைக்க வேண்டும். திருவள்ளுவர் கேட்கிறார், குறிப்பிட்ட சில பேருடைய வயலிலே நெல்லும் விதைக்க வேண்டுமோ என்று கேட்கிறார். இது கொஞ்சம் விளக்கமா சொல்ல, கொஞ்சம் உங்களுக்கே ஓவரா இல்லையா? வடிவேலும் இல்லாட்டி சில விஷயங்கள் விளங்கவே முடியாது போலதான் இருக்கிறது. உங்களுக்கே இது கொஞ்சம் ஓவரா இல்லையான்னு கேட்பாரு. அந்த மாதிரி இன்னாருடைய வயலிலே நெல்லும் விதைக்க வேண்டுமோ என்று கேட்கிறார். வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ அப்படின்னா என்ன அர்த்தம்? விதைக்க வேண்டுமோ என்று கேட்கிறார் என்றால் அது கேள்வி அல்ல, விடை. விதைக்க தேவையில்லை என்று விடை. இதெல்லாம் யதார்த்த முரணான குரல்கள். விதை விதைக்காமல் விளையுமா, நெல் விளையுமா என்று நீங்கள் கேட்பீர்கள். விளையும். நான் அந்த விஷயத்துல ஒரு விஷயம் உங்களுக்கு அழுத்தி சொல்ல போகிறேன். எப்படி பெண்ணுக்கு, பெண்ணினுடைய கற்புக்கு ஒரு சக்தி இருக்கிறது என்று நான் சொன்னேன் அல்லவா, பஞ்சபூதங்களும் அந்த பெண்ணினுடைய கற்பின் சக்திக்கு ஆட்படும், அவளுடைய கட்டளைக்கு உடன்படும் என்று நான் சொன்னேன் அல்லவா. அதுபோல இந்த விருந்து என்ற பண்பிலேயும் தெய்வ சக்தி தங்கியிருக்கிறது. அது பல பேருக்கு புரிவதில்லை. விருந்து என்ற பண்பிலே தெய்வ சக்தி தங்கியிருக்கிறது. எப்படி ஒரு பெண்ணினுடைய ஒழுக்கத்திலே தெய்வ சக்தி தங்கி இருக்குமோ, பஞ்சபூதங்கள் ஆட்படுகிறது என்றால் என்ன அர்த்தம்? அவள் பஞ்சபூதங்கள் யாருடைய சொல்லுக்கு கட்டுப்படும்? தெய்வத்தினுடைய சொல்லுக்கு கட்டுப்படும். ஒரு பெண்ணினுடைய சொல்லுக்கு கட்டுப்படுகிறது என்றால் என்ன அர்த்தம் என்றால் அவள் தெய்வத்தன்மை பெற்றுவிட்டாள் என்று அர்த்தம். அதுபோல இந்த விருந்து என்கின்ற பண்பு இருக்கிறதே, அது ரொம்ப நுட்பமாக தக்கவர்களுக்கு, ஞான ஒழுக்கங்களால் நிரம்பியவர்களுக்கு நீங்கள் செய்தால் அதிலே தெய்வ சக்தி வந்துவிடும். தெய்வ சக்தி எதையும் செய்யும். நீங்க நினைக்காதீர்கள் இந்த புத்தி விஷயத்தை வச்சுக்கொண்டுதான் செய்ய முடியும் என்று நினைக்காதீர்கள். இந்த உலகத்திலே இன்றைக்கு எத்தனை அதிசயங்கள். நேற்று கூட பேசிக் கொண்டிருந்த பொழுது நான் என் ஆசிரியர் சொன்னதை சொன்னேன். என்னுடைய ஆசிரியர் சொல்லுவார், நான் சொல்லுவேன், சில அதிசயங்கள் என்று சில சொல்லுகள் சொல்லுகிறோம் அல்லவா, இது நடக்குமா, கடவுளுடைய அருளாலே இப்படி செத்தவன் எழுப்பினாண்டா நடக்குமா என்ற போல சில கேள்விகளை ஒரு முறை நான் என் ஆசிரியரை கேட்டு இதெல்லாம் உண்மையா என்று கேட்டேன். அவர் ரொம்ப புத்திசாலி. உண்மை நாங்கள் என்றால் உண்மை என்று சொல்லுவோம் அல்லது பொய் என்று சொல்லுவோம். அவர் எனக்கு சொன்னார், இந்த உலகத்திலே எந்த எத்தனை பாசை இருந்தாலும் எல்லா பாசையினுடைய அகராதியிலேயும் அதிசயம் என்ற ஒரு சொல்லை வைத்துத்தானே இருக்கிறார்கள். நான் சொல்ல, எந்த உலகத்தினுடைய எந்த பாசை அகராதியிலையும் அதிசயம் என்ற சொல் இருக்கிறதா இல்லையா? அதிசயம் என்றால் என்ன அர்த்தம்? நம் புத்தி கணக்குக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் என்று அர்த்தம். இப்ப செத்தவன் உயிர்த்தான் என்றால் அது ஒரு அற்புதம் அல்லது அதிசயம் என்கிறோம். ஆகவே இந்த அதிசயம் என்ற சொல் எல்லா மொழியிலும் இருக்கிறபடியால், எல்லா மொழியிலும் எல்லா நாட்டிலும் நம் அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கின்றன என்பதை பிரமாணமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒரு பாஷையில இருந்தா இவங்கள் ஏமாளிகள் இப்படி யாரோ சொல்ல நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் என்று வைப்போம். இப்ப ஆங்கிலத்தை இன்றைக்கு அறிவின் மொழி என்று சொல்லுகிறோம். அது அறிவின் மொழியா என்பது இருக்கட்டும், அறிவின் மொழி என்று சொல்லுகிறோம். ஆங்கிலத்திலையும் அதிசயம் என்ற சொல்லுக்கு மொழிபெயர்ப்பு உண்டா இல்லையா? அப்போ எங்கும் அதிசயம் என்ற ஒன்று நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட சில சம்பவங்கள் நடக்கின்றன. அதிலே ஒன்று இது, விருந்தை நீ நல்லபடி உபசரித்தால் தெய்வ ஆற்றல் அந்த விருந்தை பேணுகிறவர்களுக்கு வரும். நான் முன்பும் சொன்னேனோ என்னவோ தெரியவில்லை, அனுசூயை என்ற அனுசூயை அல்ல, நம்முடைய இதிலே பல செய்திகள் உண்டு, எனக்கு பெயர்கள் மறந்து போய்விட்டது. ஒரு முனிவர், முனிவருடைய மனைவி, பிழையாய் சொல்வதை விட பெயரை சொல்லாமல் விடுவது நல்லது என்றபடியாக சொல்லுகிறேன். அந்த அம்மா என்ன பண்ணினார் என்றால், கணவர் மேலே ரொம்ப அன்பு, கணவர் மேலே ரொம்ப அன்பு, இல்லறத்தை சரிவர நடத்தினார். அந்த இல்லறத்தை சரிவர நடத்தின ஒரு பங்காக விருந்திடுவார். அந்த வீட்டிலே விருந்திடுவது என்பது பெரிய பழக்கம். அதனாலே அந்த அம்மையாருக்கு கற்பின் சக்தி உயர்ந்தது. முன்பு சொன்னீங்க, பல இடத்துல பலதை சொல்வதால் எதை சொன்னேனோ தெரியவில்லை. அந்த அம்மாவினுடைய கற்பின் ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டும் என்று நாரத முனிவர் நினைத்தார். இது நாரத புராணத்திலே இருக்கிற ஒரு கதை. அவர் என்ன செய்தார், இரும்பிலே செய்த கொஞ்சம் கடலைகளை எடுத்துக்கொண்டார். இப்ப சொன்ன ஞாபகம் வந்துட்டுதா? அந்த இரும்பு கடலைகளை கொண்டு போய் நேரா சிவலோகத்துக்கு போனார். உமாதேவியார் இருந்து கொடுத்தார். அந்த அம்மா பார்த்தார், என்னப்பா இரும்பாலே செய்த கடலை, இதையப்பா எடுத்துட்டு வந்து கேட்டோன்னே வறுத்து கொடுங்கள் என்று கேட்டார். அந்த நாரதர் கொடுத்தோன்னே உமாதேவியார் இரும்பு கடலை யாராவது வறுப்பார்களா? சரஸ்வதிக்கு பிள்ளையா அப்புறம்தான் உன் புத்தி இப்படி போதே போன்று விட்டார். வைகுண்டத்துக்கு வந்து லட்சுமியிடம் கொடுத்தார். லட்சுமியும் இதையே சொல்லி துரத்தினார். சரஸ்வதிக்கு வந்தோடனே சரஸ்வதியும் இரும்பு கடலையே யாராவது வருப்பார்கள்னு இவர் நேராக அந்த கடலையை கொண்டு இந்த அம்மாட்ட வந்துட்டார். அம்மாவிட்ட கொடுத்தார். அந்த அம்மா கடலையே வாங்கிச்சு. என்ன பாண்டு என்ன முனிவரேன்னு கேட்டுச்சு. இரும்பு கடலை, இதை என்ன செய்ய வேணும்? நான் சொன்னதை உன்னால செய்ய முடியுமா? சொல்லுங்க, செய்கிறேன். உன் கணவன் மேலே சத்தியம் பண்ணினார். அப்ப என்ன பண்ண வேணும்டா? நீ இதை இரும்பு கடலையை வறுத்து தர வேணும். அந்த அம்மா இது ஒரு போட்டி என்று நினைச்சு மனதுக்குள்ளே கணவனை நினைச்சு இந்த கடலை வருபடட்டும்டா, வருபட்டு போய்விட்டது. அது எப்படி இருக்க முடியும், என்ன கட்டுறாதீர்கள்? இதை கொண்டு மூலத்துக்கும் காட்டினோம்னா மூன்று தேவையர்களுக்கும் ரொம்ப கவலையாக போய்விட்டது. பொறாமைப்பட்டார்கள், உடனே தொடங்கிடுவார்கள். அப்ப முத்தவியர்களுக்கும் பொறாமை உண்டா என்று ஒன்றுமில்லை. இந்த அம்மாவின் பெருமை சொல்வதற்காக மூன்று கணவன்மாரையும் நெருக்கினார்கள். அந்த அம்மாவினுடைய கற்பு நிலையை குறையாமல் ரொம்ப நல்லபடி இல்லறம் நடத்தி கற்பு முதலியவை இருக்கிறபடியால் தானே அதை குறைக்க வேண்டும். அப்போ மூவரும் கணவன்மார் மனைவிமார் சொன்னால் முத்தவர்களும் அடங்க வேண்டும் என்று நிலைமை. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே மூன்று பேரும் என்ன செய்தார்கள், சன்னியாசி வேஷம் போட்டு வந்தார்கள். இந்த அம்மா வீட்டுக்கு வந்தோடனே விருந்திடுவது அந்த வீட்டினுடைய வழக்கம். விருந்து போடுவதற்கு அந்த அம்மா கூப்பிட்டார், கணவர் இல்லை, விருந்து போட்டது. இவர்கள் வேணுமென்றே அந்த நேரம் பார்த்து வந்தவர்கள் சொன்னார்கள், உன் வீட்டிலே நான் சாப்பிட முடியாது என்றார்கள். வீட்டுக்கு வந்தால் விருந்தினர்களை உபசரிக்க வேண்டும் என்பது எங்கள் வீட்டு பண்பாடு, நீங்கள் கட்டாயம் சாப்பிட வேணும் என்றால் இந்த அம்மா. இல்லை பண்ணே உன்னால் ஆகாது என்றார்கள். இல்லை நீங்கள் எப்படி சொன்னாலும் நான் போடுகிறேன், என் கணவர் மீது ஆணையாக போடுகிறேன் விட்டார் இந்த அம்மையார். அப்போ இவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு உணவு போடுவதாக இருந்தால் உணவு போடுகிறவர் உடம்பிலே ஒரு உடையும் இல்லாமல் போட வேண்டும், இந்த அம்மாவினுடைய கற்பனிலேயே குறைப்பதற்கு. இப்போ இந்த அம்மாவுக்கு விளங்கி போச்சு, இது ஏதோ ஒரு சோதனை நடக்கிறது என்று விளங்கினோடனே, சரி அப்படியே போடுகிறேன் என்று உள்ளே போய் உணவை எடுத்து கொண்டு வந்து உணவை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு உள்ளே போய் தன் கூந்தலை அவிழ்த்தாள். அது தொப்பென்ற நிலத்திலே விழுந்தது. இப்போ வேணா அப்படித்தான் அந்த கதை முடிக்க வேணும். கூந்தலை அவிழ்த்தோடனே அது பாதம் வரையும் நின்றது. அந்த கூந்தலாலேயே தன் உடலை மூடிக்கொண்டு உணவிடத் தொடங்கினாள். மகாவிஷ்ணு அவர் கெட்டிக்காரர் அல்லவா, கொஞ்சம் வாயு பகவானை நினைச்சார், காத்தடி என்று. அது தெரிஞ்ச உடனே இந்த அம்மா தன் கையில் இருந்த அகப்பையை தூக்கி, மூவரும் குழந்தைகளாவீர்கள் என்றார். மும்மூர்த்திகளும் குழந்தைகளானார்கள் என்று புராணத்திலே கதை. நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், தெய்வம் கூட அந்த சொல்லுக்கு கட்டுப்படுகிறது. அந்த அம்மாவினுடைய கற்பு நிலை விருந்துக்கு இடையூறு விடக்கூடாது என்ற நிலையிலே தெய்வம் கூட கட்டுப்படும். இதை நம்ப வேண்டும், சில விஷயத்தை நம்பித்தான் ஆக வேண்டும். என் மனைவி நல்லவள் என்பது பற்றி யாராவது ஆராய்ச்சி பண்ணுகிறீர்களா? அதெல்லாம் ஆராய்ச்சிக்குரிய விஷயம். ஆறாயிரவன் ஆம்பளையே இல்லை, ஆறாயிரவன் ஆம்பளையில் நம்பிக்கை தான். சில நம்பிக்கை இல்லாவிட்டால் வாழ முடியாது. அதுபோல இது ஒரு நம்பிக்கை. விருந்து பேணுகிறவனுக்கு ஒரு சக்தி வரும், அந்த சக்தி சில வேலைகளை செய்யும், அதிசய அற்புதமான வேலைகளை செய்யும். அதை நினைந்து திருவள்ளுவர் சொல்லுகிறார். நாங்கள் உடனே இந்த குறளை படித்தோடனே திருவள்ளுவர் சும்மா ஒரு மிகைப்பட சொல்லி இருக்கிறார் என்று நினைப்போம். இல்லை, இது சத்தியம். அவர் என்ன சொல்லுகிறார், அவனுடைய நிலத்திலே நீ விதை போட வேண்டாம், அது விளையும். அதைத்தான் சொல்லுகிறார். வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ, யார் வீட்டிலே என்று கேட்டால், யாருடைய நிலத்திலே என்று கேட்டால், விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம், வந்த விருந்தினர்களுக்கு உணவு எல்லாம் படி அழகாக நிறைய கொடுத்து விட்டு மிச்சமாயிருக்கிறத நான் சாப்பிட்டா போதும் என்று நினைக்கிறவனுடைய நிலத்திலே வித்து போடாமலே விதை விளையும். அதெல்லாம் நாம நம்பித்தான் ஆக வேண்டும். திருவாசகத்திலே மணிவாசகர் சொன்னார், விச்சதின்றியே விளைவு செய்குவாய். இதெல்லாம் பெரிய ஆராய்ச்சிக்குரிய விஷயங்கள். விதை இல்லாமலே விளைவிப்பாயப்பா என்கிறார். அது தத்துவமா பல அர்த்தங்கள் உண்டு, அது இப்ப வேண்டாம். விச்சதின்றியே விளைவு செய்குவாய், விண்ணும் மன்னகம் முழுது யாவையும் வச்சு வாங்குவாய், வஞ்சகப் பெரும் புலையனேனு பிச்சன பிச்சனாக்கினாய், பெரிய அன்பனுக்குரியதாக்கினாய், தாம் வளர்த்ததோர் நச்சு மாமரம் ஆயினும் கொளார் நானும் அங்கனே உடையநாதனே. திருவாசகம் ஒன்று போதும் நம்மை உயிவிக்க. என்னமோ எனக்கு அது ஒவ்வொரு தரமும் மனதுக்குள்ளே வருகிறது. அவ்வளவு அனுபவபூர்வமாக சொல்ல ஒரு பிள்ளை கிடையாது. அதனாலே அவர் சொல்றார், இறைவனை பற்றி சொல்கிற பொழுது சொல்வார், விதையில்லாமையே விளைவிப்பாயேப்பா என்கிறார். விச்சு, விச்சு என்றால் வித்து என்ற அர்த்தம், விச்சு என்ற அர்த்தம். விச்சதின்றியே விளைவு செய், வித்தில்லாமலே விளைவிப்பாயே, அதுதான் இங்கேயும் திருவள்ளுவர் சொல்கிறார். வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ, விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் குளம், என்ன அர்த்தம், விளை பயன் அத்தனையும் இவனுக்கு விளையும், விதைக்க வேண்டாம் தானாக விளையும் என்கிறார். ஆகவே விருந்தினுடைய தெய்வத்தன்மையையும் இங்கே திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார்.
உரை: விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம், முன்னே விருந்தினரை மிசைவித்து பின் மிக்கதனை தான் மிசைவானது விளைபுலத்திற்கு. வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ, வித்திடுதலும் வேண்டுமோ? வேண்டா. உரை குறிப்பு: கொல் என்பது அசைநிலை, தானே விளையும் என்பது குறிப்பு.
அது விளங்கினாதான் அங்க அடுத்த வரி போகவனும். எங்க வருது? கொல்லோ என்று கிடக்குது அந்த பாட்டிலேயே. வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ, அது என்ன சார் கொல்லோ என்று கேட்டால், அது சும்மா போட்டிருக்கு, நீ ஒன்றும் ரொம்ப அதில் மெனக்கடாதே என்று அர்த்தம். பாட்டினுடைய ஓசை நிரப்புவதற்கு போட்ட ஒரு சொல், ஆகவே அது அசை சொல். கொல்லோ என்பது,
கொல் என்பது அசைநிலை, தானே விளையும் என்பது குறிப்பெச்சம். இவை மூன்று பாட்டானும் விருந்து ஓம்புவான் இம்மைக்கண் எய்தும் பயன் கூறப்பட்டது.
அப்ப நான் சொன்னேனே, இந்த எப்பாவது கடைசியில் ஒரு இம்மை பயனை முதல் மூன்று குரலில் சொல்லிட்டார். அப்ப என்ன சொல்ல போறார்? இனி பாருங்க, அனுபவம் வந்து விட்டது. இனி மறுமை பயன் சொல்ல போகிறார். விருந்து செய்வதனுடைய இம்மை பயன் சொல்லிவிட்டார். ஒன்று, வறுமை வராது. வறுமை வராததுக்கு காரணம், லட்சுமி வந்து சந்தோஷத்தோடு உட்கார்ந்து விடுவாள். இன்னொரு காரணம், அவன் வித்திடாமலே நெல் விளையும். ஆகவே இந்த மூன்றின் மூலமும் நீ நல்லபடி விருந்துட்டால் இம்மையிலே உனக்கு பயன் கிடைக்கும், இந்த உலகத்து பயன் கிடைக்கும். மூன்று குரலாலே சொல்லிவிட்டார் திருவள்ளுவர். பரிமேலழகர் கியர் மாத்தினால், இந்த கடைசி வரி இருக்குது, கியர் மாத்துறது, இன்னொரு வேகத்துல ஓட போகுதுன்ற அர்த்தம்.
குரல் 86. செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. உரை: செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான், தன்கண் சென்ற விருந்தை பேணி பின் செல்ல கடவ விருந்தை பார்த்து தான் அதனோடு உண்ண இருப்பான்.
இதெல்லாம் பரிமளர்கள் வேலை. செல்விருந்து ஓம்பி வந்து சாப்பிட்டு போன விருந்தினை முறைப்படி பாதுகாத்து அனுப்பி வைத்துவிட்டு, வருவிருந்து பார்த்திருப்பான், இனி எப்போ விருந்து வரும் என்று பார்த்திருப்பானாம். அதையும் எப்படி பார்த்திருப்பான் என்றால், சும்மா பைத்தியக்கார மாதிரி இல்லை, தப்பித்தவரி இன்னொரு ஆளும் வந்தா அவனோட சாப்பிடலாம் என்று இவன் இருப்பானான். பார்த்திருத்தல் என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால், ஒரு விருந்தினன் சாப்பிட்டு போயிட்டான், அவனை நல்லபடி உபசரிச்சுட்டான், அதுக்கப்புறம் இவன் சாப்பிட மாட்டான், தப்பித்தவரி இன்னொருத்தர் வந்தாலும் வருவாரே அவரோடு சேர்ந்து சாப்பிடலாமே என்று பார்த்திருக்கிறவன் அவன் இப்படிப்பட்டவனாக இருப்பான், இன்றைய உலகத்திலே ஏமாளியாக இருப்பான். அப்படித்தானே நாங்கள் நினைப்போம். அப்படி இருக்கிற ஒருவன் தேவலோகத்திலே அவனை நல்விருந்தாக தேவர்கள் பார்த்திருப்பார்கள். முதல் தேவலோகம் இருக்கிறது என்றது நம்ப வேண்டும். அது நம்பினால் அங்கே இங்கே இங்கே அனுபவிக்கிறத விட சுகானுபவங்கள் அதிகம் என்பதை நம்ப வேண்டும். அந்த உலகத்திலே ஒரு இடம் கிடைப்பது ரொம்ப கஷ்டம் என்று நினைக்க வேண்டும். சில பல்கலைக்கழகங்களில் இடம் கிடைப்பது போல அதை விட அந்த இடத்திலே இப்படி ஒருவன் எங்கள் ஊருக்கு வருகிறானே என்று அவர்கள் எல்லாரும் பூர்ண கும்ப மரியாதையோடு காத்திருப்பார்கள். இதுதான் இந்த குரல் சொல்லுகிறது. ஆகவே மறுமையிலே கிடைக்கக்கூடிய பெருமையை சொல்லுகிறார்.
செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான். தங்கன் சென்ற விருந்தை பேணி பின் செல்ல கடவை விருந்தை பார்த்து தான் அதனோடு உண்ண இருப்பான். வானத்தவர்க்கு நல்விருந்து, மறுபிறப்பில் தேவனாய் வானின் உள்ளார்க்கு நல்விருந்து ஆம்.
மறுபிறப்பிலே தேவனாக வானில் உள்ளவர்களுக்கு நல்ல விருந்தாக இவன் போவான்.
உரை குறிப்பு: வருவிருந்து என்பது இடவழு அமைதி.
நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இலக்கணத்திலே நான் ரொம்ப ரொம்ப பலவீனமானவன். எனக்கு தெரிந்த அளவிலே சில இலக்கணம் சொல்லுவேன். இந்த இடங்களை நீங்கள் இன்னும் இலக்கணத்திலே நான் நுட்பம் பெற்றவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழிலே நான் முன்பும் சொன்னேனோ தெரியவில்லை, திரும்பவும் ஒரு தளம் சொல்லுகிறேன். வலு அமைதி என்று ஒரு இலக்கணத்திலே ஒரு பகுதியை குறிப்பிடுவார்கள். நான் முன்னே சொன்னேன், குறிப்பிட்ட ஒரு காலத்திலே ஒரு வசனம் தொடங்கப்பட்டால் அந்த குறிப்பிட்ட காலத்திலே முடிக்க வேண்டும். ஒருமையிலே தொடங்கப்பட்டால் ஒருமையிலே முடிக்க வேண்டும். பன்மையிலே தொடங்கப்பட்டால் பன்மையிலே முடிக்க வேண்டும். இது சரியான ஒரு வசன முறை. இப்போ நவீனம் என்று சொல்லிவிட்டு கண்டபடி எழுதுகிறார்கள். உய்த்துணர்தல் என்பது வேறு, ஒன்றுமே தெரியாத ஒருத்தனுக்கு அந்த வசனம் படித்தால் அந்த பொருள் போய் மனதிலே விழ வேண்டும். இப்ப எனக்கும் உங்களுக்கு நல்ல விளக்கம் இருக்கிறது பாருங்கள். வசனம் சரியா அழகா அமைய வேண்டிய அவசியம் இல்லை. நான் எப்படி சொன்னாலும் உங்களுக்கு அது விளங்கும். ஏனென்றால் எங்கள் உணர்வு சார்ந்து விளங்குகிற மொழி. அப்படி உணர்வு சாராத ஒருத்தன் எங்கேயோ ஒருத்தன் இருக்கிறான், நான் சொன்னது அவனுக்கு விளங்க வேண்டாம், நான் குறிப்பு பொருள் பேசினால் அது புரியாது. ஆகவே அவனுக்கு பேச வேணுமானால் செம்மையான இலக்கண சுத்தமான வசனத்திலே பேசினால்தான் அந்த பாஷை போகும். அதனாலேதான் பாடப்புத்தகங்கள் முதலியவை எல்லாம் சுத்தமான இலக்கண மொழியோடு எழுதப்பட வேண்டும். அப்பொழுதுதான் எவனுக்கும் புரியும். இப்ப நாம அதுல எல்லாம் கொண்டு வந்து இந்த பிராந்திய மொழிகள் முதலியவற்றை எல்லாம் சேர்க்கக்கூடாது. அது தமிழர்களுடைய ஒரு கட்டுப்பாடு. அதனாலதான் மேடை பேச்சு பேசுகிற பொழுதும் செம்மொழியிலேயே பேச வேணும் என்று அர்த்தம். பேசினா எந்த நாட்டிலே எவன் கேட்டாலும் அவனுக்கு புரியும். அதனாலே அதை சொல்லுகிற முறைமை வச்சிருந்தார்கள். சில வேளைகளிலே பெரும்புலவர்களே, திருவள்ளுவர், பெரிய ஞான சம்பந்தர் போன்ற பெரும்புலவர்களே இந்த வசன அமைப்பிலே பிழை விடுவார்கள். ஒருமையிலே தொடங்கி பன்மையிலே முடிப்பார்கள், பிறந்த காலத்திலே தொடங்கி நிகழ்காலத்திலே முடிப்பார்கள். இப்படி வந்தால் அதுக்கு என்ன அர்த்தம்? உடனே நாங்கள் என்ன தொடங்குவோம்னா கைதட்டி ஆரம்பிச்சிருவோம், இவர்கள் திருவள்ளுவரே பிழை விட்டார் என்று. எங்களுக்கு யாரிலையும் பிழை கண்டுபிடிக்கின்ற ரொம்ப சந்தோஷம். திருவள்ளுவரே சொன்னார், எதிலார் குற்றம் போல தம் குற்றம் காண்பின் பின் தீதுண்டோ மண்ணுமுயிருக்கு என்றார். மற்றவன்ல பிழை கண்டுபிடிக்கணும்னா நீங்க எப்படி கண்டுபிடிப்பாய்? நான் மற்ற ஒரு அவன் கொஞ்சம் கள்ளன் சார், பக்கத்துல இருக்கவன் சொல்லுவான், இல்ல இல்ல அவனை பார்த்தா கள்ளன் மாதிரி, சும்மா இப்படித்தான் எல்லாரையும் நம்புறீங்க சார், அவன் சில பேர் இப்படித்தான் நல்லவன் மாதிரி தேடி தேடி அவனுக்குள்ளே ஒரு குறை இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறவன் இல்லவா? இப்படி ஏன் மற்றவன்ல கண்டுபிடிக்கிற? உன்னுல கண்டுபிடி. எப்பயாவது ஒண்ணுல நான் நல்லவனா கெட்டவனா என் மனம் சொல்லும், இல்ல நான் நல்லவன், அப்படி இல்லை அவன் கெட்டவனா தான் சார் இருப்பான், எப்பயாவது நாம சொல்றதுண்டா? அப்படி கண்டுபிடித்தால் உயிர் தப்பிவிடும் என்கிறார். தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு. நான் சொல்வது அந்த முறைமையை நன்றாக நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இது என்ன குரல்? குரலை திரும்ப திருப்பி,
வருவிருந்து என்பது இடவழு
அமைதி பற்றி சொல்லிக் கொண்டிருக்கேன். அப்போ பெரும்புலவர்களிலே பிழைகள் வந்தால், இலக்கண பிழைகள் வந்தால் அதுக்கு உரையாசிரியர்கள் இடவழு அமைதி என்று சொல்லிவிட்டு போய், இப்போ இது இடம் பற்றிய ஒரு குற்றம் இருக்கிறது, அது நமக்கு குற்றமே இல்லை, அது தெரியவே தெரியாது. தன்மை முன்னிலைக்குத்தான் வரு என்று போட வேண்டும் என்று அர்த்தம். படற்கைக்கு போடக்கூடாது என்று அர்த்தம். இங்கே வரு விருந்து, விருந்து என்பது படற்கை சொல், அதுக்கு வரு போட்டுட்டார். ஆகவே அது இடத்தை பொறுத்தளவிலே ஏற்பட்ட குற்றம். அப்போ பெரும்புலவர்கள் இப்படி குற்றம் பெற்றால் ஆராய்ச்சி என்ற பெயரிலே நான் திருவள்ளுவரை ஒரு கிளி கிழித்தேன், அவர் எனக்கு குற்றம் என்று சொல்றது வேலை இல்லை. அவர் பொருள் ஞானம் உள்ளவர், மொழி ஞானத்திலே தவறிவிட்டால் அவர் ஏதோ காரணத்துக்காகத்தான் விட்டிருப்பார் என்று அமைதி கண்டுவிட்டு போயிட வேண்டும். இது ஒரு பண்பாடு. அதுக்காக நாம செய்யற பிழையெல்லாம் இடவழ அமைதி, காலவழ அமைதி என்று சொல்லக்கூடாது. பொருள் தெளிவு உள்ளவனுக்கு, அதாவது நல்ல பொருளிலே தெளிவு வந்து விட்டால் மொழி பிரச்சனை இல்லை. பொருள் தெளிவு வந்தவனுக்கு மொழி பிரச்சனை இல்லை. அப்படிப்பட்ட பெரும்புலவர்களே தவறு கண்டால் நாம் என்ன சொல்ல வேணும் என்றால், ஏதோ அதுல ஒரு குறிப்பு வச்சுதான் அவர் போட்டிருப்பார், இப்ப எனக்கு அது புரிய இல்லை, ஆகவே அது பெரியவர் செய்தபடியால் அதுக்கு அமைதி கண்டு நகர்வோம். இது ஒரு அடிமைத்தனம் அல்லது ஒரு முட்டாள்தனம் என்று நினைக்காதீர்கள். அது ஒரு ஒரு மரபு, நல்மரபு. ஆகவே பெரியவர்கள் காணுகிற பொழுது அது அமைதி கண்டு விட்டு போவது. இங்கே வருவிருந்து என்பது இடவழு அமைதி என்று குறிப்பிடுகிறார் என்றால், வரு என்பது படற்கை சொல்லுக்கு வரு போட முடியாது, அதனாலே அது அமைதி என்று அமைதி கண்டு விட்டு போகிறார்.
வருவிருந்து என்பது இடவழு அமைதி. நல்விருந்து எய்தா விருந்து இதனான் மறுமைக்கண் எய்தும் பயன் கூறப்பட்டது.
நல்விருந்து என்றால் எய்தாவிருந்து, எய்தாவிருந்து என்றால் எய்துதற்கு அருமையான விருந்து என்று பொருள் கொள்ள வேண்டும். எய்தாவிருந்து வராத விருந்து என்று கொள்ளக்கூடாது. அதாவது நல்விருந்து என்பது, இப்ப எங்க வீட்டுக்கு ஒரு நாள் அப்துல் கலாம் வந்து சாப்பிட்டார் என்றால் அது என்ன விருந்து? கிடைத்தற்கு அரியதான விருந்து, அதுதான் நல்விருந்து. இங்கே இப்படி போற விருந்தை உபசரித்து வருகிற உபசரி விருந்துக்காக காத்திருக்கிறவனை தேவர்கள் இப்படி ஒரு விருந்து எங்களுக்கு கிடைத்ததே என்று போற்றி வரவேற்பார்களாம், அதைத்தான் நல்விருந்து என்கிறார்.
இதனால் மறுமைக்கண் எய்தும் பயன் கூறப்பட்டது. குறள் 87. இணை துணை தென்பதொன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன். உரை: வேள்வி பயன் இணை துணைத்து என்பது ஒன்று இல்லை. விருந்தோம்பலாகிய வேள்வியின் பயன் இன்ன அளவிற்று என்பதோர் அளவுடை தன்று.
இதுல பாருங்கள், விருந்தை வேள்வி என்று சொல்லால் குறிப்பிடுகிறார். திருவள்ளுவருக்கு என்ன அப்படி தனிய லைசன்ஸ் கொடுத்தாச்சா? எந்த சொல்லுக்கும் எப்படியும் பயன்படுத்தலாமா? குறித்த சொல்லுக்கு குறித்த பொருள் தான் இருக்கிறது, அல்லது குறித்த பொருள்கள் இருக்கின்றன. விருந்தை வேள்வி என்று சொல், வேள்வி என்பது உங்களுக்கு என்ன என்று தெரியும். நாங்கள் வேள்வி செய்கிறோம், கோயில்களிலே வேள்வி செய்கிறோம். விருந்தை வேள்வி என்று சொல்லாலே சொல்லலாமா என்று ஒரு கேள்வி வருகிறது. இவர் இங்கு இந்த குறளிலே விருந்தை வேள்வி என்கிறார். இணைத்துணை என்பது ஒன்று இல்லை. விருந்துக்கு பலன் இந்த அளவுதான், இன்னாருக்கு விருந்து கொடுத்தேன் ஆகவே இத்தனை கிலோ பயன் வரும் அல்லது இத்தனை மீட்டர் பயன் வரும், இப்படி அழைக்க முடியாது. விருந்தினுடைய பயன் என்ன, எவ்வளவு படி என்றால் அது விருந்தினுடைய தகுதியை பொறுத்து தான் அந்த பயன் நிர்ணயிக்கப்படும் என்கிறார். விருந்தினுடைய தகுதியை பொறுத்து அந்த பயன் நிர்ணயிக்கப்படும் என்கிறார். இதிலே ரொம்ப கவனிக்க வேண்டியது விருந்து வேள்வியா என்ற கேள்வி. ஒரு இல்வாழ்வான் 5 வேள்விகளை செய்ய வேண்டும் என்று நம்முடைய அறநூல்கள் உபதேசம் செய்கின்றன. நான் ஏற்கனவே இல்வாழ்வார்களுக்கு பல சுமையில் செய்துவிட்டேன், இப்ப திருப்பி ஒரு சுமை. 5 வேள்வி செய்ய வேண்டும் இல்வாழ்வான். அந்த 5 வேள்வி என்னவென்றால், 1 பிரம்ம வேள்வி, அது வடமொழியில யக்ஞம் என்பார்கள். பிரம்ம யக்ஞம் என்று ஒன்று, பிரம்ம அதாவது பரம்பொருளை தேடி அதற்காக செய்யப்படுகிற வேள்வி. அடுத்தது தேவ யக்ஞம், தேவர்களுக்காக செய்யப்படுகிற வேள்வி. பரம்பொருள் என்பது மூலக்கடவுள். மூலக்கடவுள் யார் என்று ஆராயப்படாது. சைவர்கள் தம் மூலக்கடவுளாக சிவபெருமானை சொல்வார்கள், வைஷ்ணவர்கள் விஷ்ணுவை சொல்வார்கள். மூலக்கடவுள் என்றாலே யார் என்று கேட்டால் உன் புத்திக்கு அகப்படாதவர் என்று அர்த்தம். புத்திக்கு அகப்படாதவர் இன்னார்தான் என்று சொல்கிறவன் புத்தி கட்டவன். நான் சொல்றது உங்களை, அது சைவனாக இருந்தாலும் வைஷ்ணவனாக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் இந்த மூலக்கடவுள் என்ற கடவுள் ஒருவர் இருக்கிறாரே, அவரும் புத்திக்காகப்பட மாட்டார். சித்தமும் செல்லா சேர்ச்சியன் காண்க, நூலுணர் உணரா நுண்ணியோன் காண்க, திருவாசகம். புத்தி போய் தொட முடியாத இடத்திலே இருக்கிறவன், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். என்ன பொருள்? உணர்தற்கும் அறியவன், ஓதற்கும் அறியவன் என்று சொல்லிவிட்டு அந்த கடவுள் தான் நம்ம சிவபெருமான் என்று சொன்னால் நீ உணர்ந்து விட்டாயின் அல்லவா ஆகிறது. அந்த கடவுள் தான் நம் திருமால் என்று சொன்னால் நீ உணர்ந்து விட்டாயா? உணர்ந்து விட்டாய் என்றால் அவர்தான் கடவுள் என்று நீ உணர்ந்து விட்டால் அவர் உன் புத்திக்காகப்பட்டவனாகி விடுகிறார். ஆகவே அவரை நீ இழிவுபடுத்துகிறாய். ஆகவே மூலப்பரம்பொருளை ஒத்துக்கொள்கிறவன் ஒரு நாளும் அது இன்ன கடவுள் என்று சொல்லப்படாது. பரம்பொருள் என்ற சொல்லுக்கே என்ன அர்த்தம் என்றால் மேலான பொருள். பரம் என்றால் மேலானே என்று அர்த்தம். அதான் பராசக்தி. பராசக்தி என்றால் நாங்க உடனே உமாதேவியார் என்கிறோம், தப்பு. பராசக்தி என்றால் மேலான சக்தி, அது உன்னுடைய புத்திக்கு அகப்படாது. இது முதல் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த மேலான கடவுளுக்கு செய்கிற ஒரு யாகம் இருக்கிறது, அது இந்த நெருப்பு வளர்த்து இந்த இது நவதானியம் போட்டு பண்ற இது அல்ல. அது எப்படி பண்ணுவது என்றால், அது உயர்ந்த கடவுள் அல்லவா, அதற்கு வேதத்தை ஓதுவதுதான் அதற்கு செய்கிற யஜ்ஞம். அப்படியானால் எங்களை எல்லாம் விடமொழி படிக்க சொல்கிறீர்களா? நாங்கள் வீரத்தமிழர்கள் அல்லவா என்று தேவையில்லாத உணர்ச்சி வேறுபாடுகளை விடுங்கள். நான் செந்தமிழன், ஆகவே கம்ப்யூட்டர் பாவிக்க மாட்டேன் என்று ஒருத்தன் சொல்லட்டும் பார்க்கலாம். நல்ல செந்தமிழன், நான் என்னது செல்போன் பாவிக்க மாட்டேன் என்று சொல்லலாம், பாவிக்கலாம். பயன் தருமாக இருந்தால் அதை பாவிக்க வேண்டியதுதான். அதை எந்த தமிழனாக இருந்தாலும் பாவிக்க வேண்டியதுதான். நல்ல ஒரு தமிழ் துரோகி இலங்கையிலிருந்து வந்திருக்கிறார். நான் சொல்வது தர்க்கபூர்வமான விஷயம். மற்ற விஷயங்கள்ல இருந்தெல்லாம் வர்றது எல்லாம் அது என்ன பாசினாலும் அது மவுசுன்றாய். மவுசுக்கும் எரிக்கும் ஏதாவது தொடர்பு உண்டா? ஆங்கிலத்துக்கே அது தொடர்பில்லை, ஆனால் அதை பயன்படுத்துகிறாய் அல்லவா. அந்தந்த சொல்லோடு அதை அதோடு பயன்படுத்த தேவை இருக்கிறது பயன்படுத்து, வேதத்துக்கு தேவை இருக்கிறது பயன்படுத்து என்றார்கள் நம் பெரியவர்கள். அதை வேண்டாம் என்று சொல்ல முடியுமா? ஆகவே வேதங்களை ஓதுவது என்பது பிரம்மை அக்ஞம். அடுத்தது இந்த அக்கினி வளர்த்து நவதானியம் முதலியவை போட்டு, இதையெல்லாம் நான் அன்றைக்கு கூட சொல்ல நினைத்தேன், சொன்னேனோ கூட தெரியவில்லை. இல்லங்களிலே கட்டாயமாக, இது என்னுடைய வேண்டுகோள், நம்பினவர்கள் செய்யலாம் நம்பாமலாம், ஒரு நாளைக்கு ஒரு தரமாவது ஒரு இடத்திலே ஒரு அக்னி குண்டத்தை வைத்து, பெரிய அளவில் எல்லாம் வேணாம், சின்னனா வச்சா கூட போதும், ரெண்டு சமைத்துக்கள் அதில் போட்டு அக்னி போட்டு, உங்களுக்கு மந்திரம் ஒன்றும் தெரிய வேண்டாம், கொஞ்சம் நவதானியங்களோ என்னவோ முதலியவற்றை நல்ல நெய் முதலியவை விட்டு அக்னி வளர்த்து, அக்னிக்கு என்ன சிறப்பு என்று கேட்டால் எந்த அழுக்கையும் அது இல்லாமல் செய்துவிடும். பஞ்சபூதங்கள் மற்ற நாலு பூதங்களிலும் அழுக்கு தங்கும், அக்கினியிலே அழுக்கு தங்காது. அதனாலே தான் அக்கினி ஊடாக தேவர்களுக்கு உணவு அனுப்புகிறோம். நான் முன்பும் உங்களுக்கு சொன்னது எனக்கு நல்ல ஞாபகம், இதுல டவுட் இல்லை, நல்ல ஞாபகம் இருக்கிறது. கடவுள் நம்மோடு தேவர்களையும் தொடர்பு படுத்தித்தான் படுத்துற, அவர்கள் சிலது நமக்கு தர முடியும், அவர்களுக்கு தேவையான சிலவற்றை நாம் தான் கொடுக்க முடியும். அவர்களுடைய போகங்களுக்குரிய பொருளை அக்கினி மூலமாக நாம் அனுப்ப வேண்டும் என்று வேதங்கள் சொல்கின்றன. வேதத்திலே ஆராய்ச்சி பண்ணுகிறவன் முட்டாள், அதை நம்பித்தான் ஆக வேண்டும். அப்போ ஏதாவது நவதானியம் முதலியவற்றை வைத்து வீட்டிலே ஒரு நாளைக்கு ஒரு தரம், ஐந்து தரம் செய்யலாம், மூன்று தரம் செய்யலாம், வேணாம் ஒரு தரம், குடும்பத்தவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருந்து கொஞ்சம் நவதானியத்தை கையிலே வைத்து அதை கொஞ்சம் சேமித்து வைத்திடலாம். எல்லாருமாக மனதிலே நினைத்து தேவர்கள் என்று ஒரு பகுதி இருக்கிறார்கள், அட்டத்திக்கு பாலகர்கள் இருக்கிறார்கள், நவகிரகங்கள் இருக்கின்றன, அவற்றையெல்லாம் மனதிலே நினைத்து என்னால் முடிந்த உபகாரத்தை உனக்கு நான் செய்கிறேன், பணிவோடு செய்கிறேன், இதில் இருந்த குற்றங்கள் இருந்தால் நீக்கி இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அக்னியிலே அதை போடுவதை ஒரு வழக்கமாக்கு. பயன் விளையுமா என்று கேள்வி வேண்டாம், அதை செய்யுங்கள். அதை செய்து கொண்டு வந்தால் அதனுடைய பயனுடைய பெருமையை நீங்கள் உணர்வீர்கள். அப்படி செய்யப்படுவது தேவை யக்ஞம். அது முறைப்படி அதற்குரிய அந்தந்த தேவர்க்குரிய மந்திரங்கள் எல்லாம் உண்டு. மந்திரங்கள் எல்லாம் வார்த்தைகள் தான், வார்த்தைகளுக்கு அடியிலே பொருள், பொருளுக்கு அடியிலே எண்ணம். நீங்கள் எண்ணத்தாலே இதை செய்துவிட்டாலே அந்த வேள்வி செய்த பயன் கிடைத்துவிடும். இது என்னுடைய நம்பிக்கை. ஏனென்றால் கோயில்களிலே யாகம் செய்கிறவர்கள் இப்பொழுது மனதாலே அதை தொடர்பு படுத்துவதில்லை. நான் எல்லாரையும் குற்றம் சொல்வதாக நினைக்க வேண்டாம். பெரும்பான்மையாக இன்றைக்கு அது ஒரு தொழிலாகி விட்டது. இப்படி செய்து இப்படி போடுவது என்று நினைப்பதே தவிர தெய்வத்தை மனதிலே நினைத்து அதை செய்கிற முறைமை இன்றைக்கு போய்விட்டது. நினைப்பு தான் முக்கியம், நினைப்பு தான் முக்கியம். அது நம்முடைய அது இன்னொரு முறைக்கு சொல்லுகிறேன். ஒரு வேள்வி செய்வதானால் அக்னியை குழந்தையாக பிறப்பித்து அதை வளர்த்து அந்த அதுக்குரிய உபகாரங்கள் எல்லாம் செய்து, அதான் அந்த மந்திர முறைமை. அதுக்கு அதுக்கு அந்த அக்னி மூலமாக நாம் எங்களுடைய உபகாரத்தை தேவர்களுக்கு கொடுப்பது, இதுதான் ஒரு முறைமை. உங்களுக்கு மந்திரம் தெரியாவிட்டால் ஒன்றும் கவலைப்படாதீர்கள், அந்த பழி என்னிடம் வரட்டும். எண்ணத்தாலே நினையுங்கள். தேவுக்களே, எங்களால் முடிந்த பகுதி உங்களுக்கு தருகிறோம். சுத்தமாக இதை ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்பது இருக்கிறதே. இது ஒரு யஜ்ஞம், இல்லறத்தான் கட்டாயம் பண்ணி. இது பிராமணருக்கு வகுக்கப்பட்டதல்ல, இல்லறத்தானுக்கு வகுக்கப்பட்ட யஜ்ஞம். ஆகவே முதல் பிரம்ம யஜ்ஞம், அதுக்கு அடுத்ததாக செய்யப்படுவது தேவ யஜ்ஞம், அடுத்ததாக செய்யப்படுவது பிதுர் யஜ்ஞம், பிதுர் வேள்வி. பிதர்களுக்கு நாங்கள் காரியங்கள் பண்ணுகிறோம் அல்லவா, தர்ப்பணம் முதலியவை பண்ணுகிறது என்பது பிதர்களுக்கு செய்கிற யஜ்ஞம். அப்ப மூன்று யஜ்ஞம் சொல்லிவிட்டேன்.